بسم الله الرحمن الرحيم.
الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال في آية: وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وسهرا وكان ربك قديرا. أيها الإخوة في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலமா பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வழங்கியிருக்கிறான், அவனுக்கு அனைத்து புகழும். இன்றைய இந்த உரையில் எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கருப்பொருள் முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம் என்பதாகும். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திட்டமிட்டு நிறைய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். மனிதனுடைய நன்மைக்காக, அவனுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். அதை நாம் செட்டப் என்று சொல்கிறோம். இந்த ஏற்பாடுகளில் இறைவனுடைய திட்டமிட்ட அந்த ஏற்பாடுகளில் ஒன்றுதான் குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது. குடும்ப அமைப்பு என்பது மனித சமுதாயத்திற்கு மத்தியில் மட்டுமே இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு கிடையாது. மனித சமூகத்தை தாண்டி இந்த உலகத்தில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கின்றனவோ அத்தனை ஜீவராசிகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடலுக்கு அடியிலே வாழக்கூடிய மீன் இனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத மிக பிரம்மாண்டமான அல்லது மிக சிறிய படைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லா படைப்புகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, சந்ததிகள் என்று எல்லா படைப்புகளுமே ஒரு குடும்ப அமைப்போடுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனித படைப்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த ஏற்பாட்டை வழங்கி வைத்திருக்கிறார். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்லும் போது, வஹுவல்லதீ கலக்க மினல் மாஇ பஷரன், அந்த இறைவன் தான் நீரிலிருந்து மனிதனை படைத்தான். ஃபஜஅலஹு நஸபம் வஸிஹரா, அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இரண்டு உறவுகளாக அல்லாஹ் அந்த மனிதனை, மனித சமூகத்தை அமைத்து வைத்திருக்கிறான். இந்த இரண்டு உறவுகள் என்ன உறவுகள் என்று சொன்னால், ஒன்று இரத்தபந்த உறவு, இன்னொன்று சம்பந்த வழி உறவு. இரத்தபந்த உறவுகளாகவும் சம்பந்த வழி உறவுகளாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். இது இறைவனுடைய ஏற்பாடு, திட்டமிட்ட ஏற்பாடு, தற்செயலான நிகழ்வு கிடையாது. வக்கால ரப்புக்க கதிரான், உன்னுடைய இறைவன் அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவராக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை இரண்டாக பிரிப்பது என்று சொன்னால், ஒன்று இரத்தபந்த உறவு, இன்னொன்று சம்பந்த வழி உறவு. இந்த இரண்டு உறவுகளுமே பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டமாக இருக்கிறது, இறைவனுடைய எண்ணமாக இருக்கிறது. சிகிர் என்று சொல்லப்படக்கூடிய இரத்தபந்த சம்பந்த வழி உறவாக இருந்தாலும் சரி, நசம் என்று சொல்லப்படுகின்ற இரத்தபந்த உறவாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு உறவுகளுக்குமே முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த இரண்டு உறவுகளில் எந்த உறவும் சளைத்த உறவல்ல, இரத்தபந்த உறவுதான் மிகச்சிறந்த உறவு, சம்பந்த வழி உறவு தாழ்ந்த உறவு என்றெல்லாம் சொல்லி ஒன்றை முன்னுக்கு கொண்டு வந்து இன்னொன்றை பின்னுக்கு தள்ளக்கூடிய எந்த வேறுபாடும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு உறவுகளையும் இந்த ஒரே வசனத்தில் இணைத்து சொல்லி காண்பித்திருக்கிறார். அப்ப இந்த இரண்டு உறவுகளுக்குமே முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த இரண்டு உறவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இயங்க செய்கிறான் என்று சொன்னால், இரத்தபந்த உறவிலிருந்து சம்பந்த வழி உறவு வருகிறது, பிறகு சம்பந்த வழி உறவிலிருந்து இரத்தபந்த உறவு உருவாகிறது. இப்படி ஒரு சங்கிலி தொடராகத்தான் அந்த உறவுகளை பின்னி பிணைந்த உறவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். இந்த உறவுகள் என்பது, இந்த சம்பந்த வழி உறவுகள் என்பது, இரத்தபந்த உறவு என்பது இந்த மனித இனத்தில் மட்டும்தான் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. மனித இனத்தை தாண்டி வேறு எல்லா இனங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா இனங்களும் உறவுகளோடுதான் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, சில சின்ன சின்ன ஊடல்கள் நிகழ்ந்தாலும் கூட, அவர்கள் கூடி வாழ்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் வாழக்கூடிய நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய படைப்புகளை எப்படி படைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஜோடி ஜோடியாக படைத்து வைத்திருக்கிறான். எல்லாமே ஜோடி ஜோடியாகத்தான் படைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒன்றை குறிப்பிட்டும் இது ஜோடி கிடையாது என்று சொல்ல முடியாது. அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, உயிரினத்திற்கு அப்பாற்பட்ட தாவர இனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஜோடி ஜோடியாகத்தான் படைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கை அமைப்பை உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் சொல்கிற பொழுது, வமின் குல்லி ஷய்இன் ஹலக்னா ஜௌஜைன் லஅல்லக்கும் தஃக்கரூன், எல்லாவற்றிலிருந்தும் ஜோடி ஜோடியாகத்தான் நாம் படைத்து வைத்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையுமே நாம் எப்படி அமைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஜோடி ஜோடியாகத்தான் அமைத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் இதை குறித்து பாடம் பெற வேண்டும், படிப்புரை பெற வேண்டும் என்பதற்காக. ஒன்றினுடைய துணை இல்லாமல், இணை இல்லாமல் யாராலும் வாழ்க்கை நடத்த முடியாது, இனிமையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. குடும்பத்தினுடைய அருமை பெருமை என்ன, அதனால் ஏற்படக்கூடிய சுகம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அமைதி என்ன, இனிமை என்ன என்பதெல்லாம் குடும்பத்தை யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். குடும்பத்தை விட்டு யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாக தெரியும். குடும்பத்தோடு இருக்கிற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்ன, அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்ன, அதனால் நமக்கு மன ரீதியாக ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்பதை நாம் எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த மன அமைதி, இந்த மன நிறைவு, மன மகிழ்ச்சி நாம் அடைய வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக திரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திட்டமிட்ட ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். அதற்கு நாம் ஒரு வரையறையை அமைத்து வைத்திருக்கிறோம். இல்லற வாழ்க்கை என்று ஒரு வட்டத்தை அமைத்து, அந்த வட்டத்திற்குள்ளே கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த குடும்ப வட்டத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப அமைப்பு என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த குடும்ப அமைப்பு என்பது இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்ற காரணத்தினாலே அதை பாதுகாக்கக்கூடிய, பேணி பாதுகாக்கக்கூடிய கட்டாய கடமை அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கிறது. பெற்றோராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த குடும்ப அமைப்பினுடைய அங்கத்தினர்களாக, உறுப்பினர்களாக, யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த கடமை இருக்கிறது, அந்த பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகளை காரணம் காட்டி இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலம் முழுக்க பேசுவதே கிடையாது, வாழ்நாள் முழுக்க பேசுவதே கிடையாது. எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், வழக்கத்திலே நாம் பார்க்கிறோம், நீ இறந்து போனா உன் ஜனாசால கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன், அல்லது நான் இறந்து போனால் என்னுடைய ஜனாசாவில் கூட நீ கலந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் வீராப்பு பேசக்கூடிய அளவிற்கு, இறைவனை மறந்து பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு குடும்பங்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள், ஆனால் காலங்காலமாக பேச்சுக்களே கிடையாது. அண்ணன் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் தம்பியோ வறிய நிலையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட நிலை குடும்பங்களுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உறவுகளே, இந்த குடும்ப அமைப்பு என்பது சமூகத்தினுடைய ஒரு முதல் செங்கல். குடும்ப அமைப்பு என்பது சமூகத்தினுடைய முதல் செங்கல். இந்த செங்கல்களை கொண்டுதான் இந்த சமூகம் உருவாயிருக்கிறது. ஒரு குடும்ப அமைப்பு, ஒரே ஒரு குடும்பம், அந்த சமூகத்தினுடைய செங்கற்களாக இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன உடைசல் ஏற்பட்டால் கூட அது ஒட்டுமொத்த கட்டிடத்திற்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதில் முதலில் குடும்பம் என்பது எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால், கணவன் மனைவியாக அவர்கள் குடும்பத்தை முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குகிறார். திருமணம் நடைபெறுகிறது, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்படுகின்றன என்று பார்த்தால், இன்றைக்கு நிறைய வழக்குகள் ஜமாத்துகளிலே தேங்கி கிடக்கின்றன, நிறைய வழக்குகள். அந்த வழக்குகள் வித்தியாசமான வழக்குகளாக இருக்கின்றன. இந்த வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குகள் என்று சொன்னால், தலாக்கு கோரி வந்திருக்கக்கூடிய வழக்குகளும் இருக்கின்றன, ஹுலா கோரி வந்திருக்கக்கூடிய வழக்குகளும் இருக்கின்றன. தலாக்கு என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கணவன் தரப்பிலிருந்து என்னுடைய மனைவி எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அது தலாக், மனைவி தரப்பிலிருந்து கணவன் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அது ஹுலா. இப்படி இரண்டு தரப்புகளிலும் இன்றைக்கு ஜமாஅத்துகளில் நிறைய வழக்குகள், இந்த ஜமாஅத்து அந்த ஜமாஅத்து என்று குறிப்பிடாமல் எல்லா ஊர்களிலும், அநேக ஊர்களில் நிறைய வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. அந்த வழக்குகளை, பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் பேச்சுவார்த்தை நடத்தி, பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி, எப்படியாவது இவர்களுக்கு மத்தியில் ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று ஜமாஅத்தார்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் கூட முடிவுக்கு வராமல் இன்றைக்கும் பல வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. சில இடங்களில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஜமாஅத்துகளில் முறையிட்டு நமக்கு தெளிவான தீர்வு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலே, அல்லது இவரிடத்தில் முறையிட்டால் நமக்கு தெளிவான தீர்ப்பை தரமாட்டார்கள், தீர்வு நமக்கு கிடைக்காது என்ற காரணத்தினாலே, சம்பந்தப்பட்டவர்கள் ஜமாஅத்தை மீறி ஓவர்டேக் செய்து நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றங்களிலே போய் வழக்கை தொடுக்கிறார்கள். அதனால் தான் பலவிதமான குழப்பங்கள் நிகழ்கின்றன. இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரான தீர்ப்புகள் எல்லாம் நீதிமன்றங்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் குடும்பவியல் சட்டத்திற்கென்று சில சட்டங்களை வைத்திருக்கிறது. அந்த சட்டங்களை தாண்டி இன்றைக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்கின்றன. அவ்வாறு தீர்ப்பு சொல்வதற்குரிய காரணம் என்ன? சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், முத்தலாக் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. என்னுடைய கணவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டார், மூன்று தலாக் கூறிவிட்டார் என்று சொல்லி ஜமாஅத்தில் முறையிடாமல் நேரடியாக நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படுகிறது. உடனே தலாக்கிற்கு அந்த நீதிமன்றம் கட்டுப்பாடு கொண்டு வருகிறது. இஸ்லாமிய ஷரிய சட்டத்தை தாண்டி, இஸ்லாமிய ஷரிய சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சட்ட நுணுக்கங்களை தாண்டி நீதிமன்றம் தலையிட்டு பேசக்கூடிய அளவிற்கு நிலைமை வருகிறது என்று சொன்னால், அந்த நிலைமைக்கு காரணம் யார் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெண் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு, அதே மாதிரி சாபான் வழக்கு, ஆரம்ப காலத்தில் கடந்த காலம் நடைபெற்ற சாபான் வழக்கு, அந்த பெண்ணும் தொடுத்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு என்று சொன்னால், அவர் ஜமாத்திலே தொடுக்கவில்லை, நீதிமன்றத்திலே தொடுக்க வழக்காது. எனக்கு காலம் முழுக்க ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று சொல்லி வழக்கு கொடுக்கிறார். அப்படி தீர்ப்பு செய்யப்பட்டது, பிறகு மாற்றியமைக்கப்பட்டது என்பது வேறு விஷயம், மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு. இப்படி ஜமாத்துகளிலும் ஜமாத்தை தாண்டி நீதிமன்றத்தினுடைய வாசல்களில் சென்று இன்றைக்கு பல குடும்பங்கள் கிடையாய் கிடக்கின்றன. தங்களுக்கு தலாக்கு வேண்டும், விவாகரத்து வேண்டும், ஹுலா வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, திருமணத்தை முறித்து வையுங்கள் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திருமண உறவை, அந்த பந்தத்தை அறுத்து விடுங்கள் என்று கணவன் மனைவி சொல்வதை விட அந்த கணவன் மனைவியுடைய தரத்தினர் இருக்கிறார்களே அவர்கள் அதை அழுத்தமாக சொல்கிறார்கள். பெற்றோர் வந்து அதை அழுத்தமாக ஜமாத்துகளை வந்து பதிவு செய்கிறார்கள், நிர்பந்தப்படுத்துகிறார்கள். நீங்கள் ஏன் இழுக்கடிப்பு செய்கிறீர்கள், நீங்கள் ஏன் காலதாமதம் படுத்துகிறீர்கள், இதனால் எங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சீக்கிரமா சட்டுப்புட்டு நினைச்சீங்க வழக்கு முடிச்சு கையில தாங்க என்று கேட்கக்கூடிய ஒரு அவல நிலைமை உருவாயிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட அவல நிலைமை உருவாயிருக்கிறது என்பதை குறித்து கவலையோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு திருமணம் செய்வதற்காக அதற்கு பின்னால் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, சீரமா இல்லையா? நம்மளா ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாதி இருக்கு, நாம சில கஷ்டங்களை ஏற்படுத்துறோம். அதாவது திருமணங்கிற பேரில் நிறைய சுமைகளை நமக்கு நாம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஒரு பெண்ணுக்கு நாம் ஒரு பொருத்தமான கணவரை தேர்ந்தெடுப்பதற்காக எவ்வளவு சிரமப்படுகிறோம், பல வேடத்தில் விசாரணை செய்ய விசாரிக்கிறோம், அவரை பத்தி விசாரிக்கிறோம், பையன் எப்படி நல்லவனா, அவன் என்ன வேலை பார்க்கறான், அவனுடைய கூட்டாளிகள் எப்படி, ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் எப்படி, நல்ல வட்டாரம் தானா, அவன் எங்கே இருக்கிறான், அழகா இருப்பானா, ஸ்மார்ட்டா இருப்பானா, இந்த மாதிரிப்பட்ட விசாரிப்புகள் நடைபெறுகிறது. அதே போல பெண்ணை குறித்து விசாரணை நடைபெறுகிறது. அதுக்கடுத்து இரண்டு பேருடைய வீட்டாரை குறித்து விசாரணை நடைபெறுகிறது. ரெண்டு பேர் எப்படி, ரெண்டு பேருடைய பாப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க, அது மாதிரி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, வீக்கா இருக்குதா ஹெவியா இருக்குதா, அதை பத்தி விசாரிக்கிறான். எல்லாத்தையும் விசாரிச்செடுத்து மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் தான் ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அப்படியெல்லாம் பல மாத கணக்கில் திட்டமிட்டு உழைப்பை தந்து ஒரு பொருத்தமான துணையை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ததற்கு பிறகு அது சட்டுப்புட்டு அறுத்தறியப்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளவோ முயற்சிக்கு பிறகு, எவ்வளவோ கஷ்டத்திற்கு பிறகு, மன உளைச்சலுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்ததற்கு பிறகு சட்டுப்புட்டு அறுத்து விடுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது? இப்ப வாழ்க்கைன்னா என்ன? குடும்ப அமைப்பு எப்படி உருவாகும்? குடும்ப அமைப்பு இன்றைக்கு பல இடங்களிலே நிலை குலைந்து காணப்படுகின்றன. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா, நம்ம அந்த தளத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரிய வருகிறது உள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. என்ன விஷயம் அப்படி, என்ன மேட்ரு? ரெண்டு பேரும் இவன் எனக்கு வேண்டாம் அவன் எனக்கு வேண்டாம் சொல்லி போட்டி போட்டு சொல்றாங்களே, தலாக்கு வேணும் முடிச்சு விட்டுருங்க, குலா வேணும் கழட்டி விட்டுருங்கன்னு சொல்லி இவன் சொல்றாள், என்ன காரணம் ரெண்டு பேருக்கு அதில் அப்படி என்ன பிரச்சனை என்று பார்க்க போனா ஒண்ணுமே கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, கணவன் தரப்பிலிருந்து மிக எளிதாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அவன் என்ன மதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு, அவன் என்ன மதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு, என்ன மதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு அதை போய் தோண்டி பார்த்தோம்னா, நான் வந்து எனக்கு தோசை கொஞ்சம் சூடா சுட்டுதான் கேட்டேன், அவ ஆறி போய் கொண்டு வச்சிருக்கிற, இதெல்லாம் எப்படி நீங்க ஏத்துக்கிட முடியும்? நான் வந்து சூடா தான் சாப்பிட அவளுக்கு தெரியுமா இல்லையா? அவன் என் பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்குது இந்த வீட்டில்? இதுல இருந்து தொடங்குகிறது, இது ஒரு மேட்டரா, இது ஒரு பிரச்சனையான கேட்கிறேன். நீதிமன்றத்து வரைக்கும் ஜமாத்து வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனையா? நான் சிரிப்புக்கா சொல்லவில்லை சகோதரர்களே, பல பிரச்சனைகளில் அவர்களுக்கு மத்தியில் வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சென்ற போது அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பார்க்கும்போது வேடிக்கையா இருந்தது. அவர் ஒரு பொண்ணு சொல்றார், எனக்கு வந்து இவர் வேண்டாம் கழட்டி விட்டுருங்க அப்படின்னு. என்ன விஷயம் கேட்கும் போது, எங்க வீட்டில் தங்குறதே கிடையாது இவர் அப்படின்னு, அதாவது மாமனார் மாமியார் வீட்டில் அவர் தங்குறது இல்லை. யாரு? மருமகன். கணவர் வந்து அந்த பொண்ணுடைய வீட்டில் வந்து தங்குறது இல்லை, வருவார் ஆனா வந்து நைட்டு ஸ்டே பண்றது கிடையாது, அது ஒரு பிரச்சனையே சொல்றாங்க. அமர், நான் கஷ்டப்பட்டு சோறாக்கி வச்சிருந்தேன், கஷ்டப்பட்டு சோறாக்கி வச்சிருந்தேன், சோறாக்குறது கஷ்டமா போச்சு. இன்னைக்கு பெண்கள்கிட்ட கஷ்டமான வேலை எதுன்னு சொல்லி கேட்டேன்னா, சோறாக்கு சோறு கறி ஆக்குறது கிச்சன்லயே தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதுல எதை நடந்துட்டு காலையில எழுந்துச்சியிலிருந்து தூங்குற வரைக்கும் அதுல எதோ இருந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வேலையாகவும் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு சோறாக்கி வச்சிருக்கிறேன், எங்க மாமியார் சொல்றாங்க என்னத்த சோற குழைச்சி வச்சிருக்கிற அப்படின்ற, அதனால இவரை காட்டி விட்டுருங்க. அவர் செய்த பாவத்துக்கு அவர் என்ன செய்வார்? அங்க குழஞ்சி போச்சு, இங்க குழஞ்சி போச்சு, அந்த சோறு குழஞ்சி குழஞ்சி போச்சு இங்க, அதனால குழஞ்சி போச்சு. இப்படி சின்ன சின்ன சல்லித்தனமான சில்லறைத்தனமான விஷயங்களை வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை துணைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரிவினை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டே வருகிறது. இது வந்து ஆரோக்கியமான நிலையா? நம்முடைய சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான நிலையான்னு கேட்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? எல்லாமே ஜோடி ஜோடியா தான் இருக்கிற அப்படின்ற, இணை இல்லாம துணை இல்லாம வாழ முடியுமா, வாழ்ந்துட முடியுமா? கிடையாது. அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கு. அதுல பல சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் பல ரீதியிலும், சமூக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, மன ரீதியாக, பல ரீதியாக அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ முடியாது, அல்லாஹ்க்கு தெரியாதா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும், மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணையோடு இணையோடு தான் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த துணை வேண்டும், அந்த இணை வேண்டும். அந்த துணையின் இணையும் இல்லாத வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டப்பான வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு அந்த வாழ்க்கை, இந்த இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. வெளியே பாக்குறது தான் பல பேர் கணவன் மனையா இருந்துட்டு இருக்கிற, வெளி உலகத்திற்கு பார்த்தா கணவன் மனைவி, உள்ளுக்குள்ள இந்தியாவும் பாகிஸ்தானுமா இருந்துட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பல பேர் வாழ்க்கையை பெரிய போராட்டம் இறந்துட்டு இருக்கு. என்ன விசாரிச்சு பார்த்தனா பல மாச கணக்கில் இவர் அவகிட்ட பேசுறது இல்லை, அவ இவர்கிட்ட பேசுறது இல்லை, ரெண்டு பேருக்கு சண்டை, ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடரவே கிடையாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது, பேச்சுவார்த்தையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு பேர் என்ன வாழ்க்கை? அப்ப வெளி உலகத்திற்குத்தான் அவர்கள் கணவன் மனைவி. சில பேர் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க, கணவன் மனைவி ஒன்னா தான் போவாங்க, ஒரே பஸ்ல தான் போவாங்க, வரும்போது ரெண்டு பஸ்ல ரெண்டு பேர் வர்றாங்க. அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அங்க போய் ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த மாதிரி நாம ஏற்கனவே சொன்ன சின்ன சின்ன சில்லறைத்தனமான பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அதை பெருசுபடுத்தி என்ன மதிக்கல, நான் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. பெண் தரப்பிலிருந்து எளிதாக சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா? மாமனார் மாமியார் கொடுமை, மாமனார் மாமியார் கொடுமை. என்ன கொடுமை? இந்த நேரத்தோடு எழுந்திருக்க சொல்றாங்க அப்படின்னு. யார் சொல்றா? மருமகள் சொல்றாங்க. என்ன நேரத்தோடு எழுந்திருக்க சொல்றாங்க? எனக்கு அப்படி எழுந்திருந்து வீட்டுல பழக்கம் கிடையாது அப்படின்னு. நான் வந்து 9 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் வீட்டுல, எனக்கு அப்படி பழக்கம் கிடையாது, ஆனால் நேரத்தோடு எழுந்திருக்க வேண்டும் என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள். இதுக்கு பேர் மாமியார் கொடுமையா? இது இந்த மாதிரி இது வந்து ஜமாத்துல போனா பிரச்சனை இல்லை, ஆனா நீதிமன்றத்துக்கு போச்சுன்னு வைங்க, அந்த நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு செல்கிற பொழுது எடுத்து எடுப்பிலேயே இந்த மாதிரிப்பட்ட காரணங்களை சொல்லப்படுகிற பொழுது அது தள்ளுபடி செய்யப்பட்டு விடும். வழக்கு பரிசீலனை கிடைக்கப்படாது, தள்ளுபடி செய்யப்பட்டு விடும். அதனால அட்வொகேட் சொல்லிக் கொடுப்பான், வழக்கறிஞர் சொல்லிக் கொடுப்பான். என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க இந்த வழக்கை இப்படியே கொண்டு போனா அங்க நிக்காது, அவர் நீதிபதி எடுத்தெடுப்பிலே தள்ளுபடி பண்ணிடுவாரு. அதனால வழக்கை ஸ்ட்ராங் பண்ணணும், வழக்கை ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்? என்ன சேர்க்கணும்? மாமனார் வந்து என்கிட்ட தவறா நடந்துகிட்டாரு, சுபஹானம், இதெல்லாம் நடைபெற்ற விஷயம், மாமனார் என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி செய்தார் அப்படின்னு சேர்க்கணும். இப்ப வந்து நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க வண்டிக்கு, அது இங்க போய் இடிச்சிருச்சு, அது லேசா தான் டேமேஜ் ஆயிருக்கு, அப்படி போய் கேட்டீங்கன்னு சொன்னா கிளைம் பண்ணா கிடைக்காது உங்களுக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கம்பெனிக்காரன சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் நல்லா சப்பி கொண்டு வாங்க அப்படிமா, நல்லா சப்பி சடைச்சு கொண்டு வாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன பிரச்சனையே நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த வழக்கறிஞருடைய சப்போர்ட்னால எவரோ ஏதோ அவரால் முடிஞ்ச உதவி, அவர் பண்ணியிருக்கிற இந்த கூத்த பாருங்க, இந்த மாதிரி வழக்கு பெருசாக்கி கொண்டு போய் அது வருடக்கணக்கில் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கு தீர்வு கிடைக்காமலே. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், இதனால் குடும்பம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது, பாழாகிக் கொண்டிருது. இவர்கள் அல்லாவே பயந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த இல்லற வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது, அருமையான முன்மாதிரி இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்த அனைத்து இறைத்துவர்களும் அல்லது அநேக இறைத்துவர்கள் குடும்பத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் யாரும் சன்னியாசிகளாக இந்த உலகத்தில் வாழவில்லை. அவர்கள் இந்த உலகத்தில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு நிகழ்ந்தன. நாம் இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில, அத்தனை பிரச்சனையும் அவர்களுக்கும் ஏற்பட்டன. அந்த பிரச்சனை அவர்கள் எதிர்கொண்டார்கள், சமாளித்தார்கள். அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எல்லாத்தையும் அவங்க நினைச்சிட்டாங்க, நமக்கு உபதேசித்து போயிட்டாங்க. அவருடைய வாழ்க்கை உட்பட எதுக்கு அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இல்லற வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், அவருக்கு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க தெரிய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை கூட திறந்த புத்தகமாக அமைத்து விட்டு சென்றிருக்கிறார். சொல்லப்படுதா இல்லையா? எல்லா ஹதீஸ் கிதாபிலும் இருக்கிறது. எல்லா ஹதீஸ் கிதாபிலும் இருக்கிறது. கிதாபு நிக்காஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாப்டர் இருக்கிறது, ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதுல பல விஷயங்கள், பல நுணுக்கங்கள் பேசப்படுகின்றன. இல்லற வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அவங்க சந்திக்காத பிரச்சனையா? இன்னைக்கு வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, சந்தேக பிரச்சனை. கணவன் மனைவி மேலேயோ, மனைவி கணவன் மேலேயோ சந்தேகப்படுறது. இவன் எங்கேயா போயிட்டு தாமதமா வந்திருப்பான். வழக்கம் அவரக்கூடிய நேரத்தில் வந்திருக்க மாட்டா, தாமதமா வந்திருப்பான். என்னங்க இவ்வளவு தாமதமா வர்றீங்க, என்ன லேட்டு, என்ன காரணம், ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்டா பிரச்சனை இல்லை. எங்க சுத்திட்டு வர்றீங்க அப்படின்னு கேக்குறது. எப்படி கேக்குறது? அவன் ஏதாவது பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை மாட்டிருப்பான். மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படா வெளியே வரங்கன்னு திக்கி திணறி குண்டாடி சமாளிச்சு ஏன்னா அடிச்சு பிடிச்சிருங்க வந்திருப்பான். ரொம்ப வருத்தத்தோட வந்திருப்பான். அவன் அந்த மனைவி கேக்குறா, எங்க ஊரை சுத்திட்டு வர்றீங்க அப்படின்னு கேக்குறது. அது தமாசுக்கா கூட கேட்கலாமா, அப்படி கிண்டலுக்காக கூட கேட்கலாமா, அப்படி ஆனா அப்படி கேட்கிறது. அப்ப இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அந்த மனைவி இவன் மீது சந்தேகப்படுகிறாள் என்ற உணர்வு அவனுக்குள்ள ஏற்படுத்தா இல்லையா? கிண்டலுக்காக கேட்டால் கூட அந்த உணர்வு அவனுடைய உள்ளத்தினுடைய ஓரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும், அது மறையாது. இப்படி அடிக்கடி கேள்வி எழுகிற பொழுது அது வலுவடைந்து பிறகு பிரிவினைக்கு வழிவகை செய்கிறது. அது மாதிரி இவன் வரும்போது, வேலையை முடிச்சுட்டு வரும்போது இவன் வீட்டு வாசல் நிக்கிறான்னு வைங்க, இவளை பார்த்து அவன் கேட்பான், எவனை பார்த்து நிக்கிற அப்படின்னு கேட்பான். கேக்குறாங்களா? இவனுக்கு மேல ஏதோ ஒரு ஆத்திரத்துல வந்திருப்பான், ஏதோ ஒரு அவசரத்துல வந்திருப்பான், அல்ல இவனுக்கு மேல ஏதாவது கோபத்துல இருந்திருப்பான். இங்க இருந்து ஆபீஸுக்கு போகும்போது கோபத்துல தான் போயிருப்பான். வரும்போது என்ன வார்த்தை வந்து கேட்கறான், இந்த மாதிரிப்பட்ட அநாகரிகமான வார்த்தையை கேட்கறான். அப்ப அவனுடைய மனசுல தக்கிமா தக்கியாதான். இந்த மாதிரி சந்தேகம் என்னன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதை பாதிக்கக்கூடிய சம்பவம் நிகழ்வு நடைபெற்றதா இல்லை? ரசூலுல்லாஹ் அதை எப்படி எதிர்கொண்டாரு, எப்படி சமாளித்தாங்க? நமக்கு இன்னைக்கு எதையெல்லாம் பிரச்சனையா சொல்றமா, இன்னைக்கு சில்லற பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஒரு மேட்டராவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன, மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்கின்றன. சரியான வலுவான காரணங்களாலும் குடும்பங்கள் பிரிந்து விடுகின்றன. சில்லறைத்தனமான ஒன்றுக்கு பொதுவான பிரச்சனையாலும் குடும்பம் பிரிந்து போய்விடுகிறது. பொறுத்தவரையில ரொம்ப வலுவான காரணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? இப்ப உதாரணமா பாருங்க, இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. அதனாலதான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிக்க போறாங்க, பிள்ளைய பத்தி கவலை கிடையாது, பிள்ளைய பத்தி கவலை கிடையாது. அவன் எப்ப ஸ்கூலுக்கு போறான், எப்ப ஸ்கூலுக்கு வாரான், அவனை பராமரிக்கிறது, அவனுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது, அவன் கிட்ட இருந்து நேரத்தை செலவு பண்றது, இதை பத்திய கவலை எல்லாம் கிடையாது. பொருளாதார பிரச்சனை முக்கிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை மனைவி படித்தவளா இருந்தா அவனும் சேர்ந்து வேலைக்கு போவோம். மனைவி படிக்கவில்லை என்று சொன்னால் இவன் மட்டும்தான் வேலைக்கு போகணும். ஆனா அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம், யாரால முடியாது, இந்த மனைவியால முடியாது. ஏன்னு சொன்னா இப்படி இப்ப இப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைய லைஃப் ஸ்டைல் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி நாம இருக்கணும். நமக்கு என்ன இருக்கு, நம்முடைய சோர்ஸ் என்ன, நம்முடைய வருமானம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நாம் ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு அமைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் குறைவு. பெரும்பாலானவர்கள் எப்படி எண்ணுகிறார்கள், குறிப்பாக பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், அக்கம் பக்கத்துல அடுத்த வீட்டுக்காரி இப்படி இருக்கிறா, எடுத்த வீட்டுக்காரி இப்படி இருக்கிறா, இந்த வீட்டுக்காரி இப்படி இருக்கிறா, அந்த மாதிரி நாம இருக்கணும். பாருங்க, அவன் போய் வெளிநாட்டில் போய் எவ்வளவு சம்பாதிக்கிறா, நீங்க இங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்க, டீ ஆத்திக்கிட்டே இருக்கிறீங்க, போங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அங்க போய் அவர் டீ ஆத்தான் போறாரு, அது வேற விஷயம். ஆனா அங்க கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கறதுனால வெளிநாட்டுக்கு கட்டாயப்படுத்தி விரட்டி அனுப்பக்கூடிய பல சம்பவங்கள், பல குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால நம்ம ஜும்மால ஒரு ஸ்பீச் கொடுத்தோம். ஒரு மனுஷனுக்கு வந்து மன உளைச்சல் எதனால் ஏற்படுது, மன பிறழ்வு, மனச்சிதைவு என்பது எதனால் ஏற்படுது, மன உளைச்சல் அது முற்றும் போது அது மனச்சிதைவாக மாறுகிறது, எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு சில அழுத்தங்கள் கூடுதலாக ஏற்படுகிறது, மன அழுத்தம் அவனுக்கு கூடுதலாக வருது. இந்த அழுத்தம் பல ரீதியில் வருது. அதுல ஒரு அழுத்தம் என்னவென்று சொன்னால், மனைவி தரப்பிலிருந்து ஏற்படக்கூடிய அழுத்தம். என்ன அழுத்தம், கணவனுடைய வருமானத்தை வச்சு அவளால சமாளிக்க முடியலை. அதனால அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு போங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். இதனால் ஒருவர் மன ரீதியா பாதிப்படைந்து நம்மிடத்துல வந்து முறையிட்டார். அவர் வந்து வித்தியாசமா நம்மகிட்ட பிஹேவ் பண்ணார், வித்தியாசமா பேசுறாரு, வித்தியாசமா நடந்துகிட்டார். அப்படி அது வரைக்கும் நடந்துகிட்டது கிடையாது. அவர் ஐந்து நேரம் தொழுகை உள்ளவர், வியாபாரம் செய்யக்கூடியவர், தொழிலுக்கு செல்லக்கூடியவர், வித்தியாசமா திரும்பி வந்து பேசுறாரு. அவர் வந்து சொல்றாரு, தஜ்ஜால் வந்தாச்சு அப்படின்றாரு, தஜ்ஜால் வந்துட்டா அப்படின்றாரு, கியாமத்தினுடைய அடையாளம் வந்துடுச்சு, உலகம் அழிய போது தஜ்ஜால்லாம் வந்தாச்சு அப்படின்றாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு, அந்த பீட்டானுடைய சிம்பிள் இருக்கு பாருங்க, ஒத்த கண்ணு, அதை காமிச்சிட்டு பாருங்க, தஜ்ஜால் வந்தாச்சு அப்படின்றாரு. இந்த மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணாரு. என்ன ஏன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சொன்னால், மன ரீதியான அழுத்தம். என்ன அழுத்தம், வெளிநாட்டுக்கு செல்வதில் அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் மனைவியின் மூலமாக அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். இப்படி ஜும்மால பேசிட்டு இறங்குறதுக்கு பின்னால பல சகோதரர்கள் வந்து என் குடும்பத்தில் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வல்லாஹி என்னுடைய குடும்பத்தில் நீங்க சொன்னது அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பொருளாதாரியான பிரச்சனை, எனக்கு இந்த வருமானம் பத்தாது, இதை கொண்டு என்னால குடும்பத்தை நடத்த முடியாது, சமாளிக்க முடியாது, கூடுதலான வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கணவனுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்களா இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட தொந்தரவு ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் சுத்தி பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, யாரு மனைவிமாரெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. எதுக்கு உட்கார்ந்துருந்தாங்க, உள்ளிருப்பு போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், அவர்கள் சுற்றி உட்கார்ந்து நினைக்கிறாங்க, எங்களுக்கு செலவுக்கு பணம் பத்தாது, கூடுதலா தாங்க அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. அப்பதான் உள்ள யார் என்றாவரான்னு சொன்னா, உமர் ஃபாருக் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, என்றாவரான் ஒரே மயான அமைதியா இருக்கு, நிசப்தமா இருக்கு. பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய பாலிசி என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது பிரச்சனை வந்தா மௌனமாயிருவாங்க, ஒன்னும் பேச மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறதானே கொடுக்க முடியும், எங்கிருந்து இருக்கிறாங்க. அப்ப உமர் வந்து நினைச்சாங்கன்னா உள்ள என்றாங்க, சபை வந்து அப்படி நிசப்தமா இருக்கு, இந்த சபையை வந்து கலைக்கணுமே, இந்த அமைதிய இல்லாம ஆச்சு, ரசூலுல்லாஹ் வந்து பழைய நிலைக்கு நார்மல் நிலைக்கு கொண்டு வரணுமே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க உண்மையில நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறாரு. யார் ரசூலுல்லாஹ் கேட்டீங்களா, என் வீட்டில் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. யாரு, உமர் ஃபாருக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாரு, என்னுடைய வீட்டில் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது, என் மனைவி வந்து எனக்கு கூடுதலா பணம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, பலார்னு ஒரு அறை விட்டேன் அப்படின்ட்டு நடந்த சம்பவத்தை வந்து சொல்றாரு. சில பேருக்கு அந்த அதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்டா இருக்கும் சில பேரு, ஆனா திருப்பிடிச்ச வாங்கறதுக்கு தைரியம். அப்ப இந்த மாதிரி ஒரு அறை விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ஃபாருக் வந்து எதை எதிர்பார்த்து இந்த நிகழ்வை சொன்னார்களோ, இந்த சம்பவத்தை சொன்னாரோ அது நடந்து விட்டு ரசூலுல்லாஹ் உடனே நினைச்சிட்டாங்கன்னா கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்து விட்டார். அவங்களுடைய கடவாய் பொருட்கள் எல்லாம் தெரியக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டார் அப்படின்னு ஹதீஸ்ல காணப்படுகிறது. அப்ப அந்த அமைதி கலைந்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கேயும் அதான் நிலைமை அப்படின்னா, உன் வீட்டுல இன்னைக்கு என்ன நடந்ததோ அதேதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, என்கிட்ட செலவுக்கு பணம் கூடுதலாக வேணும் சொல்லி கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ஃபாருக் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய மகள் ஹஸ்ஸா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை அடிக்கிறதுக்கானி போனாங்க. அப்ப ரசூலுல்லா கிடைச்சிட்டாங்க, அடிக்க விடல. ஆனா உமர் மாதிரி ரசூலுல்லா கிடையாது. ஆக மொத்தத்தில் இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நமக்கு இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நபிமாருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி எதை அந்த பிரச்சனை அவர்கள் எப்படி எதிர்கொண்டாரு, எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கறத பார்க்க. சில சமயத்தில் பேசாம இருந்துடும், சில சமயத்தில் பேசாம இருந்துடும். வீட்டில் மழை பெய்யும், மின்னல் அடிக்கும், இடி இடிக்கும், எது நடந்தாலும் பரவாயில்லை, காதையும் கண்ணையும் முடித்து பேசாம கம்மனு உட்கார்ந்துடணும், ஒண்ணுமே பேசக்கூடாது. அதுதான் அதுக்கு சரியான மருந்து. அப்ப கூட சொல்லுவாங்க, கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு, நீங்க வந்து அந்த நிலைமையை சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி வேற வழி இல்லை அப்படிங்கறதுனால இவர்கிட்ட எழுத்து பேசுனா கதை நடக்காது, கந்தலாயிரும், நாரடிச்சு போடுவா, நாலு வீட்டுக்கு தெரிஞ்சு போயிரும், பேசாம வாயை பொதிச்சுட்டு பேசாம இருந்துட்டு போயிருவோம், சாப்பாடு கூட கிடைக்காம போனாலும் போகலாம் அப்படின்ட்டு இவன் பேசாம இருந்துருவான். ஆனா அதை கூட அவன் விட மாட்டான். இவ்வளவு சொல்றேன், கொஞ்சமா இந்த மனசை அசரானா பாரு அப்படின்னு அப்ப எனக்கு இதை தூண்டி விடுறது. ஆனா நல்லவனா இருந்தா அப்ப கூட அசர மாட்டான், பேசாம இருந்துடும். நல்ல நல்லவன் இல்லையே, வல்லவன. அப்ப குடும்பத்தை பொறுத்தவரையில நல்ல ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சகோதரிகளே, பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே கிடையாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நாம நகர்த்தி செல்லவே முடியாது. எந்த தளத்துல பிரச்சனை இல்லை சொல்லுங்க பாப்போம், யாருக்கு மத்தியில பிரச்சனை இல்லை? எல்லா துறையிலையும் பிரச்சனை இருக்கு, எல்லா துறையிலையும் பிரச்சனை இருக்கு. நம்ம அலுவலகத்துக்கு போறோம், அங்க பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வேண்டாம், மார்க்கெட்டுக்கு ஏதோ சாதனை வாங்க போறோம், அங்கேயும் பிரச்சனை இருக்கு. நம்ம வெண்டைக்காய் வந்து எப்படி பார்ப்போம், உடச்சு பார்ப்போம் அப்படிதானா, அது வந்து நல்ல வெண்டைக்காய் தான் அப்படின்னு உடச்சு பார்ப்போம், முத்தி இருக்கா இல்லையான்னு. அவன் சிலச்சியும் கடைக்கார விட மாட்டான், யோ இப்படி எல்லாத்தையும் உடச்சு போட்டேன்னா அடுத்து வந்து வாங்குவானாத, உடைக்கலாம் கூடாது அப்படின்னு. எல்லா இடத்துல பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் வந்து பெருசுபடுத்திட்டு இருந்தா கதை நடக்குமா? போயிட்டே இருக்க வேண்டியதான். சில சமயத்துல செவிடனா இருக்கணும், சில சமயத்துல குருடனா இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அந்த பிரச்சனை எதிர்கொண்டாரு. கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை அருள்கிறான், குர்ஆன்ல வசனம் வருகிறது. இப்படி உங்களுக்கு அவங்க நெருக்கடல் தர்ற காரணத்தினால எல்லா மனைவிமார்களையும் கூப்பிட்டு சொல்லிருங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு வந்து காசு வேணுமா அல்லது நான் வேணுமா, காசு வேணுமா நான் வேணுமா, காசு வேணும் சொன்னா வாங்க உங்களை எல்லாரையும் தலாக்கி விட்டுறேன் அப்படின்னு, நான் வேணும் சொன்னா பொறுமையா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. இது நியாயமான காரணம். ஒரு மனுஷனால இவ்வளவுதான் உழைக்க முடியும், இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், அவனுடைய டேலண்டுக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் இருக்கு. அதை மீறி நீ எனக்கு சம்பாத்தியம் பண்ணித்தா, பணத்தை கொண்டு வா, அங்க போ இங்க போ, அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு சொன்னா அவன் எப்படி முடியும், சாத்தியமற்றது. அப்ப அங்க குடும்பம் கண்டிப்பா நினைச்சு செல் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. இது நியாயமான காரணம். நியாயம் இல்லாத நிறைய காரணங்கள் இருக்கிறது. சந்தேகம் இன்றைக்கு நிறைய நாட்டில் இருந்து நடந்து பல குடும்பங்களில் சந்தேகம் இருக்கு. அவளுக்கு மேல இவனுக்கு சந்தேகம் இருக்குது, இவனுக்கு மேல அவளுக்கு சந்தேகம் இருக்குது. இந்த செல்போன் இருக்கு பாருங்க, அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவனுக்கு ஒரு கால் வரும், வீட்டில்தான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருப்பான், அப்படி பேசிட்டே இருப்பான், அது பேசி அப்படி லேசா சிரிப்பு கலந்து வரும், அப்படி நைஸா வீட்டுல இருந்து வெளியிறங்கி போயிருவான். இவன் இதை கவனிச்சுட்டே இருப்பான், பேச ஆரம்பிச்சா அவர் லேச சிரிக்க ஆரம்பிச்சா, இப்ப வெளியே போக ஆரம்பிச்சுட்டா நிறைய நேரமா பேசிட்டு இருக்கிறானே, அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி இவனுக்கு அந்த மாதிரிப்பட்ட சந்தேகம், இவனுக்கு போன் வருது, இவனுக்கு இந்த மாதிரி போன் வருது, அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறான், செல்போன்ல பேசிட்டே இருக்கிறா, அப்ப இவனுக்கு சந்தேகம் வருகிறது, இவன் மேல இவனுக்கு சந்தேகம் வருது, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. பார்த்தன்னா என்னுடைய காலேஜ் மெட் அப்படி ஸ்டைலா சொல்றது, காலேஜ் மெட்டு கிளாஸ் மெட்டு பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு, இங்க வெட்டு அங்க மெட்டு. இவன் பக்கத்தில் உட்காந்துருக்க கணவன்ட பேச வேண்டியதானே, கணவன் பக்கத்தில் இருக்கிறான் இல்லையா, அவன் சிரிச்சு பேசு, அவன் பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்கி, இவனை வெட்டி விட்டுக்கிட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ் மெட்டுட்ட பேசிட்டு இருந்தா ஆத்திர வருமா வராத அப்படியே. இப்படியும் சில பிரச்சனைகள் எதை இங்கு நான் இங்கு நான் பேசக்கூடிய எதுவுமே கற்பனை கிடையாது, எதுவுமே கற்பனை இல்லை, எல்லாமே உண்மை சம்பவங்கள். இதை ஒருக்கா ஒருத்தர் சொல்லி, என்னுடைய மனைவி வந்து காலேஜ் மெட்டோட கிளாஸ் மெட்டோட பேசிட்டு இருக்காங்க, இதை பத்தி ஒருக்கா ஜும்மால பேசுங்க அப்படின்னு. பலரும் பலவிதமான விஷயங்களை சொல்லுவாங்க, குடும்ப விஷயங்களை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசுங்க, இதை பத்தி அப்படி நடக்கு, இப்படி நடக்கு, அங்க நடக்கு, இங்க நடக்குன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப பொறுமசாலி, சமாளிச்சு பாத்துருக்கிறாரு. முடியல, கடைசியில நீங்க கண்டிப்பா ஜும்மால பேசிதான் தீரணும். எந்த ஜும்மால பேசுறீங்க சொல்லுங்க, நான் கூட்டு வந்துடுறேன். அவருக்கு வெளியூர் கடைசியில ஒரு ஜும்மால பேசுறதா சொல்லி அந்த பொம்பளை அவர் வந்து வரவழைச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால அந்த பொம்பளை திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆக மொத்தத்துல இந்த மாதிரிப்பட்ட சில நியாயமான காரணங்கள் இருக்கிறது. அதாவது கணவனுக்கு அதாவது சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட வந்து தவறு. ஏன்னா அது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்படுறது. சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பொய்யான தகவலை தான் தரும் என்று ரசூல் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆனா சந்தேகப்படுற இடத்தில் நிச்சயப்பட நிற்கவும் கூடாது. சந்தேகப்படக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறதோ அதே மாதிரி சந்தேகத்துக்குரிய இடத்தில் நிற்கவும் கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டையுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அனுசரிச்சு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அனுசரிச்சு போறது இப்போ உள்ள பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக பெண் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால், அவர்களால் ஒரு சின்ன விஷயத்தை கூட எளிதில் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஒரு சின்ன வார்த்தையை, ஒரு மாமனாரோ மாமியாரோ ஒரு சின்ன வார்த்தையை பயன்படுத்தினா கூட அந்த வார்த்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. என்ன அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு. அது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை எதனால் ஏற்படுது? இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அதாவது அதிகப்படியான எதிர்பார்ப்பு, வெளிநாட்டுக்கு போக சொல்லி விரட்டி வைக்கிறது, அவரு தனி குடித்தனம், அதாவது கல்யாணம் முடிச்ச உடனே எனக்கு தனி குடித்தனம் வந்துடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அதற்காண்டி அவன் எனக்கு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால் அங்கிருந்து இது ஆரம்பிக்கிறது. நம்ம பொம்பளை பிள்ளைல வந்து எப்படி வளர்க்கிறோம் சொன்னா, ஆசைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோம், அதாவது கஷ்டம் தெரியாம வளர்க்கிறோம். அப்படி கஷ்டம் தெரியாம ஆசைகளை, உயர்வான எண்ணங்களை ஊட்டி வளர்க்கவே கூடாது. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அங்க இருக்கிறாங்க, நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய பெண் பிள்ளைகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒரு பெரிய வீடை கட்டுவாரு, வெளிநாட்டுக்கு போவாரு, நம்மளை அங்க அழைச்சிட்டு போயிருவாரு, ஒரு காரை வாங்குவாரு, ஷாப்பிங் போவாரு, இந்த மாதிரிப்பட்ட பெரிய கனவுகளோடு உள்ள வர்றாங்க. உள்ள வந்து பார்த்தா நேரம் மாத்தமா இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு, மன வாழ்க்கைக்குள்ள காலெடுத்து வச்சதற்கு பிறகு இங்க வந்து பார்த்தா நேரம் மாத்தமா நிலைமை, அவருடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடி ஆகிவிடுகிறது. அதனாலதான் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. பெருசா வீடு கிடையாது, காடு கிடையாது, ஷாப்பிங் கிடையாது, வெளியே கூட்டு போறது கிடையாது, வெளிநாடு கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் அவங்க கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே தவிடுபடி ஆகிவிட்டது. அப்படிங்கறதுனால அதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் நம்முடைய பெண் பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி, இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நாம் அப்படி வளர்க்கறது, பெண் பிள்ளைகளை வளர்க்கறது வந்து ஒரு தனி கலை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆம்பளை பிள்ளைய வளர்க்கறது வேற, பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது வேற. பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது வந்து ஒரு தனி கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் சொன்னாங்க, மன் ஆல தலாஸ பனாத்தின் வளர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்களை மூன்று பெண் பிள்ளைகள் ஒருவனுக்கு இருந்து, ஒருவனுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களை பராமரித்து, அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தந்து, மேலும் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்து, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முறையாக ஒருவன் செய்வாரேயானால் அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சொன்னார். ஆம்பளை பிள்ளையை பத்தி இந்த இடத்துல பேசவே இல்லை ரசூலுல்லாஹி. என்ன சொல்றாங்க, பொம்பளை பிள்ளையை பத்தி தான் பேசுறாங்க. பொம்பளை பிள்ளையை வளர்க்கறது அப்படிங்கிறது மடியில நெருப்பு கட்டி வச்சிருக்கிறதுக்கு சமமானது. சில வாழ்க்கை, மன வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போகுது தெரியுமா உங்களுக்கு? திருமணம் ஆகிறது, திருமணம் ஆனதுக்கு பிறகு இந்த புள்ள வந்து கணவன்ட தானே பேசணும், ஆனா கணவன் பேசுறது கிடையாது, கணவன் பேசுறது ரொம்ப கம்மி. ஏன்னா இது வேற வேற சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கு, சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கு. ஏன் அப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே தவறான முறையில் இருவருக்கு மத்தியில் தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த தொடர்பு கல்யாணத்திற்கு பிறகு நீடிக்கிறது. கல்யாணத்திற்கு முன்னால இருந்த அந்த தவறான தொடர்பு கல்யாணத்திற்கு பிறகு நீடிக்கிறது. அதனால் பல பேருடைய மன வாழ்க்கை முறியில் போய் முடிந்திருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. நம்மிடத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பையன் சம்பந்தமாக சொன்னாரு, சம்பந்தம் பார்த்து கொடுத்தவரு 95% எல்லாமே முடிஞ்சிச்சு, இன்னைக்கு கல்யாணம் மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற தருணத்தில் இந்த பையனுடைய ஐடிய, இந்த பையனுடைய நேம் தெரிஞ்சு போய் சேர்ந்த பிள்ளைக்கு அந்த ஐடியை போய் நோண்டி எடுத்து பேஸ்புக் ஐடியை போய் பார்த்து அந்த பேஸ்புக்கில் இன்பாக்ஸில் போய் ஒரு செய்தியை போட்டு விடுது. இது நடந்த சம்பவம். செய்தியை போட்டு விடுது. என்ன செய்தி தெரியுமா? என்ன உங்களுக்கு பேசி வச்சிருக்கிறதாக முடிவு பண்ணி இருக்கிறதாக எனக்கு தெரியுது, என்ன நீங்க வேண்டாம்னு சொல்லிருங்க, என்ன நீங்க வேண்டாம்னு சொல்லிருங்க, ஏன் அப்படின்னு இவன் கேட்கிறான். அது எனக்கு வந்து வேற நபரோட தொடர்பு இருக்குது. இப்படி பல விஷயங்கள், இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எது எது நடக்கக்கூடாதோ அத்தனை சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. திருமண வாழ்க்கைக்கு பிறகு எது நடைபெறக்கூடாதோ அந்த மாதிரிப்பட்ட தவறான தொடர்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த சம்பந்தம் நின்று போச்சு. இப்படிப்பட்ட குடும்பத்தை சிதைக்கக்கூடிய வலுவான காரணங்கள் இருக்கிறது, உப்புச்சொப்பு இல்லாத காரணங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரணங்களால் இன்றைக்கு குடும்பங்கள், பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் குடும்ப அமைப்பு என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நியமத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நியமத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை என பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அதாவது கணவன் மனைவிக்கு மத்திய முறிவு ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து சொல்லித்தான் தீரணும். அதாவது படுக்கை அறையில் கணவன் அநாகரிகமான முறையில் காட்டு முராண்டித்தனமாக நடந்து கொண்டான் என்பது பெண்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு. அதனால எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுநாளே அந்த பையனை விட்டு ஓடி போன சம்பவங்களும் இருக்கிற வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு ஓடிக்கு இந்த பையன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இதனால இதெல்லாம் இதனால் ஏற்படுகிறது. இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறவே அவங்க கல்யாணத்துக்கு முன்னால என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு நல்ல பழக்கம், அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பையனையும் பொண்ணையும் அழைச்சி வச்சு அவங்க பேரண்ட்ஸுக்கு முன்னால வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. திருமணம்னா என்ன, அந்த வாழ்க்கை எப்படி நடத்தணும், அதில் உள்ள சாதகவாதங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் அதை கற்றுக்கிறது தயாராகும். அவங்க எல்லாமே இருக்கிறது. கித்தாபு நகர்கள் சொல்லலாம் இல்லையா, கித்தாபு நிக்கா, இந்த கித்தாபு நிக்காங்கிற அந்த அத்தியாயத்தில் அந்த மன வாழ்க்கையை பற்றி அத்தனை அம்சங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சாதகவாதங்கள் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை படித்தாலே போதுமானது. நாம் அதை தவிர வேற எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முன்னதாக மன வாழ்க்கை என்றால் என்ன, இல்லற வாழ்க்கை என்ன என்ன, இல்லற வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட பயிற்சியை நாம கொடுக்கணும் அவங்களுக்கு. அல்லது ஒரு இது போன்ற புத்தகத்தை வாங்கி கொடுத்து படிக்க வைக்க வேண்டும். அல்லது இது போன்ற கவுன்சிலிங் எங்காவது கொடுக்கப்படுகிறது, அந்த கவுன்சிலிங் சென்டருக்கு அனுப்பி அவர்களுக்கு கவுன்சிலிங் தர வேண்டும். இந்த கால சூழ்நிலையில் இது தேவைப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இது தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, சின்ன 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 பிரச்சனைகளை எல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனோநிலை அவரிடத்தில் கிடையாது. முன்னெல்லாம் வந்து கூட்டு குடும்பம் இருந்தது. கூட்டு குடும்பம் அவங்களுக்கு மட்டும் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தேன்னா அதை முனையிலே கிள்ளி விட்டுருவாங்க. யார், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. வீட்டில் ஒரு ஃபேமிலி ஹெட் இருப்பாரா இல்லையா, குடும்ப தலைவர், அவர் வந்து முனையிலே அந்த சிவாரி கிள்ளி விட்டுருவார். அப்படி செய்யக்கூட, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு. அதனால இவங்களும் பயந்துகிட்டே தான் அனுப்பிவாங்க. அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. யாரு, இந்த சின்ன சிறுசுகள். பாப்பா கேட்டுரும், பெத்தாப்பா கேட்டுரும், அவர் ஏதாவது சொல்லிடுவாரு, பெத்தம்மா ஏதாவது சொல்லிடுவாங்க, அம்மம்மா ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் அனுப்பிச்சுவாங்கன்னா அவன் வாழ்க்கை நடத்திட்டு இருப்பான். என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ளே போட்டு மூடி மறைச்சிக்கிட்டு பெருசுபடுத்தாம அப்படி போயிட்டே இருக்கும். லைஃப் அப்படி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே தனிப்பிடித்தனம் ஆகிவிட்டது. நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனையை வந்து சுமூகமான முறையில் முடித்து தருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. பெரியவர்கள் இல்லை, ஆலோசனை சொல்வதற்கு பெரியவர்கள் இல்லை. இவர்களுக்கு மத்தியில் ஒருவேளை விரிசல் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படுமானால் உண்மையிலே இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன நடந்தது, உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டறியக்கூடிய முடிய நிலையில் இல்லை. அது கூட முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். பக்கத்தில் பெரியவர்கள் கிடையாது, மூத்தவங்க கிடையாது. அதனால மூத்தவருடைய ஆலோசனை நமக்கு எப்போதுமே தேவைப்படுகிறது. எனவே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இரண்டு வகையா இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள், உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைகள், அதையெல்லாம் நம்ம நினைக்க கூடாது, கவனத்துல எடுக்கவே கூடாது, அதை ஓரங்கட்டீர்கள், ஒதுக்கி தள்ளீர்கள். மறத்தல், மன்னித்தல், விட்டு கொடுத்தல் என்பதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதையெல்லாம் விட்டு தள்ளிடணும். நியாயமான காரணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த காரணங்களை உரியவரிடத்தில் முறையிட்டு அதற்கு பரிகாரம் தேடுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா, இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்றாங்க. ரெண்டு பேரும், பையனோ பொண்ணோ, ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றது கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, ஈகோ பிரச்சனை காரணமாக ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும், அதைத்தான் செய்யறாங்க. இன்றைய சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனை வந்து அப்படியே விட்டுருங்க, அது தானா சால்வ் ஆயிரும், பெற்றோர்கள் தலையிடாதீங்க அப்படின்றாங்க. பெற்றோர்கள் தலையிடாம இருந்தாலும் இவங்க தலையிடும் போது அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாகிறது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மன அமைதி, மன மகிழ்ச்சி, அவர் நல்ல சந்ததிகள், இதெல்லாம் பெரிய நன்மைகள். இந்த நன்மைகளை நாம் அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.